ஆக வழிப்போக்கர்கள், வழிப்போக்கன் ஒருவன் செல்கின்றான், மரம் இருக்கின்றது, அது அது அந்த மரத்தை பார்க்கின்றான், இதன் நிழலில் இழைப்பாரலாம் என்று அவனே முடிவு செய்கின்றான், செய்து அந்த மர நிழலை அடைகின்றான். அதுபோல பக்குவம் வந்த ஆன்மா தானே சிவபெருமான் திருவடி நிழலை அடைகின்றான் என்று சொன்னால் அங்கே அடைகின்ற வழிப்போக்கனுக்கு தான் அங்கே முதன்மை இல்லையா. அதுபோல இங்கும் சிவபெருமான் திருவடி அடைகின்ற ஆன்மாவுக்கு தான் முதன்மைன்னு வந்துடும். எனவே சிவபெருமான் விகாரியாகி விடுவான்னு கருதி அவன் மரநிழல் போல விளங்குவான் என்று சொல்லிவிட்டால் அதை சென்று அடைகின்ற வழிப்போக்கனுக்கு தானே முதன்மை, அதுபோல சிவபெருமான் திருவடியை தானே அடைகின்ற ஆன்மாவுக்கு தான் முதன்மை வந்துவிடும். சிவபெருமானுக்கு முதன்மை இருக்காது, ஆகவே இந்த ஓமை பொருந்தாது. அப்புறம் அடுத்தவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், யாரு பரிணாமவாதிகள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், உயிரானது கெட்டு சிவபெருமான் திருவடியில் ஒன்றாக கலந்துவிடும் என்று சொல்கின்றார்கள். அதான் சொல்றாங்க, சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது உயிர் கெட்டு. உயிர் கெட்டு என்பதை முதல்ல எடுத்துக்கணும். உயிர் கெட்டு சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது, ஆன்மாவானது கெட்டு சிவத்தோடு கூடி ஒன்றாக இருந்தது என்னில் என்று பரிணாமவாதிகள் சொல்வார்களே ஆனால் அதுக்கு என்ன விடை? கெட்டு அணைதல் என்றாம், ஆன்மாவே கெட்டு விட்டது என்றால் அதுக்கப்புறம் அது எப்படி சிவபெருமான் திருவடியில் இணையும்? இணையதுக்கு ஆன்மாங்கிற பொருள் இருக்கணுமே. ஆன்மாங்கிற பொருளே கெட்டு அதுக்கப்புறம் அது திருவடி அடையுதுன்னா பொருளே கெட்டு விட்ட பிறகு அது எப்படி அந்த பொருளே இருக்காது? அப்போ எப்படி அது திருவடி அடைய முடியும்? ஆனால் ஆகமங்களில் முத்தியில் ஆன்மா கெடும் என்று வருகின்ற வசனங்கள் உள்ளன. அவற்றுக்கு உள்ளவாறு பொருள் காண வேண்டும். அதுக்கு சித்தாந்த பொருள் என்ன என்பதை பிறகு சொல்வார். இப்போ பிறருடைய கருத்துக்களுடைய பொருந்தாமைகளை மட்டும் இந்த பாடல் சொல்கின்றது. ஆக இது எல்லாத்தையுமே மறுத்தா அப்ப சித்தாந்தம் என்னதான் சொல்ல போகின்றதோ என்ற ஆர்வம் நமக்கு ரொம்ப உண்டாகும். அந்த மாதிரி இந்த பாடலும் இதற்கான உரையும் அமைந்திருக்கிறது பாருங்க. அடுத்தாற் போல என்ன சொல்றாங்கன்னா, அணைந்து கெட்டதென்னில் அப்படின்னா இல்ல, ஆன்மா கெட்டு அப்புறம் சிவபெருமான் திருவடியை அடைஞ்சதுன்னு சொன்னா அது பொருந்தாதுதான். சிவபெருமான் திருவடியை கலந்து அப்புறம் அந்த ஆன்மா கெட்டது அப்படி கொள்ளலாம் என்று சொன்னால் அப்ப என்ன சொல்றார்? அதான் அணைந்து கெட்டதென்னில், சிவபெருமான் திருவடியை சேர்ந்து அப்புறம் ஆன்மா கெட்டது என்று சொன்னால் பொன்றினதேல் முத்தியினை பெற்றவர் ஆர் புகழ் நீ. பொன்றினதேல் கெட்டது என்றால் சிவபெருமான் திருவடியை அடைந்து அந்த ஆன்மா கெட்டது என்று சொன்னால் அந்த முத்தி அனுபவத்தை பெறுபவர் யார்? புகழ் நீ கூறுவாயாக. ஏ பெத்தத்துல வினை அனுபவத்தை ஆன்மா பெற்ற மாதிரி முத்தியில சிவானுபவத்தை பெற வேண்டும் அல்லவா? திருவடியை அடைந்து இந்த ஆன்மாவே கெட்டுவிடும் என்று சொன்னால் அப்போ அந்த முத்தி அனுபவத்தை பெறுவதற்கு அங்கு ஆன்மா இருக்காதே. பெறுவது யார்? பெறுபவர் யார்? புகழ் நீ என்று கேட்கின்றார். அதற்கு என்ன சொல்கின்றார்கள் என்றால், பொன்றுகையே முத்தி. ஐயா அப்படி கெடுவதுதான் ஐயா முத்தி? முத்தி அனுபவம்னு வேற ஒன்றும் தனியா இல்லை. சிவத்தோடு ஒன்றாகி ஆன்மா கெட வேண்டும், அதுதான் முத்தி. அதான் பொன்றுகையே முத்தி. பொன்றுதல்னா கெடுதல். பொன்றுகையே முத்தி எனில் என்ன சொல்றார்? புருடன் நித்த நன்றான். ஆகம என்ன சொல்லுது? ஆன்மா நித்த பொருள்னு சொல்லுது. ஆன்மா நித்த பொருள் என்பதற்கு இது முரணாகிவிடும். திருவடியில் சேர்ந்து ஆன்மா கெட்டுவிட்டது என்றால் ஆன்மா நித்த பொருள் என்பதற்கு இது முரணாகிவிடும். அப்புறம் என்ன சொல்றார்? ஒன்றியிடும் நீரோடு நீர் சேர்ந்தார் போல் எண்ணின். நீரும் நீரும் சேர்ந்தார் போல சிவமும் உயிரும் முத்தியில ஒன்று சேரும் அப்படின்னு இன்னொரு சாரார் சொல்றாங்க. அவர்கள் ஐக்கியவாத செய்வர்கள், வீர செய்வர்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நீரும் நீரும் சேர்ந்தார் போல சிவமும் உயிரும் சேரும்னா அப்ப சிவமும் உயிரும் சமம்லாகும். ஒரு நீரோடு இன்னொரு நீர் சேர்கின்றதுன்னா நீரும் நீரும் ஒத்தவை, தமிழ் ஒத்தவை. சிவமும் உயிரும் தமிழ் ஒத்தவையா? ஆகவே ஒரு பொருளாம் அதிபதியோடு எப்படி சொல்றாரு பாருங்க, ஒப்பற்ற பரம்பொருளாகிய அந்த அதிபதி, அந்த தலைவனாக விளங்கக்கூடிய பரமபதியோடு உயிர் ஒரு பொருளாக வைத்து மதிக்கத்தக்கதென்று. எப்பேற்பட்ட ஒரு அடிமை திறம் பாருங்க. ஒரு பொருளாம் அதிபதியோடு உயிர் ஒரு பொருள் அன்றே. ஒவ்வொரு பாடல்லையும் இந்த அதிகரணத்துல அடிமை திறம் வந்து மிளிரும். அற்புதம், அற்புதமா இருக்கும். சிவபெருமானுடைய அந்த தலைமை பண்பை பத்து பார்க்கும் பொழுது ஆன்மாவை சிவபெருமானுனால ஒரு பொருளாகவே மதிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீரும் நீரும் இணைந்தார் போலன்னு எப்படி சிவத்தை ஆன்மாவையும் சமமாக்கலாம் என்று சொல்லி அந்த ஓமையையும் மறுத்தருளினார். ஆகவே முத்தியிலே ஆன்மா எவ்வாறு சிவத்தை கூடும் என்பதற்கு பிறர் பிறர் கருத்துக்கள் எல்லாம் மறுக்கப்பட்டன. வழிப்போக்கர் தானாக மரணநிலை அடைவது போல என்று சொன்னால் அங்கு வழிப்போக்கனுக்கு தான் முதன்மை. அதுபோல ஆன்மா தானாகவே சிவன் திருவடியை சேரும்னா ஆன்மாவுக்கு தான் முதன்மை, சிவனுக்கு முதன்மை இருக்காது. ஆன்மா கெட்டு சிவபெருமான் திருவடியை அடையும் என்றால் கெட்ட பிறகு அடைவதற்கு அங்கு பொருள் இல்லை. திருவடியை அடைந்து கெடுமை என்றால் அந்த திருவடி ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொருள் எது? உருவாயாக. அப்படி கெடுதலே முத்தி என்பார்கள். கெடுதலே முத்தி என்று சொன்னால் ஆன்மா நித்த பொருள் என்பதற்கு அது முரண்பாடாக போய்விடும். இனி வீரசைவர்கள் நீரும் நீரும் இணைந்தது போல சிவமும் உயிரும் இணையும் என்பார்கள். அது சிவத்தோடு ஆன்மாவை ஒப்பவைத்து பேசுகின்ற, ஒப்பவைத்து நோக்குவதற்கு வழிவகுத்துவிடும் ஓமை. ஆகவே அந்த ஓமையும் நிச்சயமாக பொருந்தாது. ஆகவே இப்போ பொழிப்புரையை பார்க்கலாம். அறன் கொடுத்து தோன்றுவான் எனல் வேண்டா. போன வரல சொன்னார் இல்லையா, ஆன்மாவுக்கு ஞானக்கண்ணை வழங்கி சோதிக்கு சோதியாக ஆன்மா சிவபெருமான் தோன்றுவான். ஆன்மாவுக்கு அந்த ஞானக்கண்ணை அருட்கண்ணை கொடுத்து தான் அறிவுக்கறிவாக இருப்பதை காட்டுவான், தான் செய்கிற உபகாரத்தை எல்லாம் அறியும்படி உணர்த்துவான்னு சொன்னார். அப்படி அவன் ஞானக்கண்ணை கொடுத்து தோன்ற வேண்டாம் என்ன இன்று அவிகாரவாதிகள் சொல்கின்றார்கள். அறன் கொடுத்து தோன்றுவான் எனல் வேண்டா, பதிகரால் சென்றடையப்படும் மரநிழல் போல, வழிப்போக்கரால் சென்றடையப்படுகின்ற மரநிழல் போல, முதல்வன் விகாரமின்றி நிற்ப, முதல்வன் எந்த விகாரமும் இல்லாமல் நிற்க, உயிர் தானே பருவம் சேர்ந்த வழி ஞானக்கண்ணை பெற்று. அறன் ஒன்று ஞானக்கண்ணை கொடுக்க வேண்டாம், பக்குவம் வந்த உயிர் தானே ஞானக்கண்ணை பெற்று அறனை பொருந்தும், அறனை தலைக்கூடும், தலைக்கூடும்னா பொருந்தும், அறனை தலைக்கூடும். ஆகவே ஆன்மாவே ஞானக்கண்ணை பெற்று தலைக்கூடும்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்மாவுக்கெல்லாம் முதன்மை வருது, அதான் சிவபெருமானுக்கு முதன்மை இல்லையே அதான் சொல்கிறார். உயிர் தானே பருவம் சேர்ந்த வழி ஞானக்கண்ணை பெற்று அறனை தலைக்கூடும் என அமையும் என ஈஸ்வர அதிகாரவாதி மதம் பற்றி கூறின். அப்படி சொன்னால் மரநிழலுக்கு சுதந்திரமின்றி சென்று அனைவாருக்கு அச்சுதந்திரம் ஆமாறு போல, முதல்வனுக்கு சுதந்திரம் இல்லை, அவனை தலைக்கூடுவதாகிய உயிர்க்கே சுதந்திரம் எனப்பட்டு வலுவா. உயிர் தானே என்ன செய்கின்றது, ஞானக்கண்ணை பெறுகிறது, அவனை அடைகின்றது என்று சொன்னால் முதல்வனுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை, அவனாக எதையும் செய்ய முடியாது, அவன் மரநிழல் போல இருந்தபடி இருக்க வேண்டிதான். வழிப்போக்கன் சுதந்திரமாக அந்த மரநிலை அடைவது போல ஆன்மாவும் சுதந்திரமாக திருவடியை கூடுகிறதுன்னு ஆயிரும். அதனால் முதல்வனுக்கு சுதந்திரம் இல்லை, முதன்மை இல்லை என்று ஆகிவிடும். அதனால் இந்த உவமை வலு, அதான் வலுவாம்னாக. இனி பரிணாமவாதிகள் என்ன சொல்கிறாங்க, இனி பரிணாமவாதிகள் உயிர் கெட்டு கூடி அறநடியில் ஒன்றாய்ப்போம் என்பர். கெட்டால் கூடுமாறு இன்மையானும், உயிரே கெட்ட பிறகு அது எப்படி திருவடியை கூடும், அதுதான் கெட்டால் கூடுமாறு இன்மையானும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கெடாது நின்று கூடும் எனின், கெடாது நின்று கூடும், அவன் கெட்டால் கூட முடியாது ஒத்துக்கிறோம், கெடாது நின்று கூடும் யா அப்படிங்கிறாங்க. அப்படி கெடாது நின்று கூடின், அவ்வாறு நின்று கூடிய வழி கேடின்மையின் ஒன்றாதல் பெறப்படாமையானும். உயிர் கெடாமல் இருந்தே சிவத்தோடு கூடி ஒன்றாகும் அப்படின்னா, உயிர் கெடவில்லை என்றால் சிவத்தோடு எப்படி ஒன்றாகும், அப்போ உயிரும் இருக்கு சிவமும் இருக்கு, அப்போ ஒன்றாதல் இல்லை. அப்போ உயிர் கெடும்னு சொல்லணும், ஆனால் அது அழியாமல் இருக்கும்னு சொல்லணும். அந்த நுட்பம் சித்தாந்தம் சொல்கிற நுட்பம், அது பின்னால் சொல்லப்படும். இப்போ இவர்களை இங்கே மறுக்கின்ற, ஆமாம் இந்த இடம் பாடல் எங்கே இருக்கு என்றால், சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது உயிர் கெட்டு, அது வந்து உயிர் கெட்டு சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது மாற்றி வச்சு இயைத்து கொள்ள வேண்டும் சொன்னேன். ஆமாம், உயிர் கெட்டு சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது, ஆன்மாவானது கெட்டு சிவத்தோடு கூடி ஒன்றாயிற்று என்று சொல்கின்றார்கள். எண்ணில் அவ்வாறு சொன்னால் கெட்டு அணைதல் என்றான், ஆன்மாவே கெட்ட பிறகு அது சிவத்தோடு பொருந்த போவதில்லை மறுத்தார். அதுக்கப்புறம் இந்த தொடர், நின்றதேல் கேடில்லை அது ஒன்று இருக்கு, அதுக்கு தான் இங்கே விளக்கம். அப்போ ஆன்மா கெட்டால் அது சிவத்தோடு கலக்க முடியாது, அப்போ ஆன்மா கெடாமல் நிற்கிறது, முத்தியில் ஆன்மா கெடாமல் நிற்கின்றதுன்னு கொள்ளலாமா என்றால், கெடாமல் நின்றால் என்ன, அது ஒன்றாதல் இல்லை, சிவத்தோடு சேர்ந்து ஒன்றாதல் இல்லை, அதான் நின்றதேல் கேடில்லை என்று சொன்னார். ஆன்மா கெடாமல் நின்றால் அப்போ சிவத்தோடு கலந்து ஒன்றாக போகிறதில்லை, அப்போ ஒன்றாகி அதுக்கப்புறம் கெட்டது. ஐயா கெடாமல் நின்றால் ஒன்றாகாதுங்கிறீங்க, அப்போ ஒன்றாகி அதுக்கப்புறம் கெட்டதுன்னு வச்சுக்கிடுவோம், அதான் அணைந்து கெட்டது எண்ணில். ஒன்றாகி அப்புறம் கெட்டதுன்னா முத்தி அனுபவத்தை பெறுவதற்கு ஆன்மா இருக்காது அப்படின்னாங்க. அப்போ பொன்றுகையே முத்தி எண்ணில் அதுக்கப்புறம் சொன்னான் இல்லையா. ஆமாம், பொன்றினதே நின்றதே கேடில்லை அணைந்து கெட்டது எண்ணில். அணைந்து கெட்டதுன்னா முத்தியினை பெற்றவர் யார், முத்தி இன்பத்தை பெறுபவர் யார் என்று கேட்கின்றார். இல்லை அப்படி கெடுவது தான் முத்தி அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னால் அப்போ ஆன்மா நித்த பொருள் என்பதற்கு இழுக்காகும். இதை படிமுறையிலே திரும்ப ஒரு தடவை நாம் காண வேண்டும். ரொம்ப அருமையான தர்க்கம். என்ன அப்படின்னா, முதல்ல என்ன சொல்கிறார்கள் பரிணாமவாதிகள், ஆமாம், ஈஸ்வர அவிகாரவாதிகளுக்கெல்லாம் ஒரே கருத்தோடு மறுத்து அனுப்பிவிட்டார். நீங்கள் சொல்கிற ஓமையில் முதல்வனுக்கு சுதந்திரமே இல்லை, அவனுக்கு ஒரு முதன்மையும் இல்லை, எல்லா முதன்மையும் ஆன்மாவுக்கு தான், அதுவே ஞானக்கண்ணை பெறும், அதுவே சேரும், வழிபோக்கர் மரணங்கள் அடைந்த மாதிரின்னு சொல்லிட்டீங்க. இது முதல்வனுக்கு சுதந்திரம் இல்லை, முதன்மை இல்லை என்ற விபரீத முடிவை ஏற்படுத்திவிடும், ஆகவே இந்த ஓமை பொருந்தாதுன்னு அப்படியே மறுத்துட்டார். ஆனால் இங்கே பரிணாமவாதிகள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் உரையாடல் தடையும் விடையுமாக மிக அருமையாக செல்கின்றது. பரிணாமவாதிகள் முதல்ல என்ன சொல்கிறாங்க, ஆன்மாவானது முக்தி நிலையில் வந்து என்ன செய்யும், ஆன்மா கெட்டு சிவபெருமான் திருவடியை அடையும் நாங்கள். அது பாடல் எங்கே இருக்குது அந்த பகுதி அப்படின்னா, 1வது அடியில் இறுதி தொடர், சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது உயிர் கெட்டு எண்ணில்னு இருக்குது. இதை எப்படி பொருள்கொள்ளணும், முதல்ல உயிர் கெட்டு எண்ணில், அதை முதல்ல வச்சுக்கணும், உயிர் கெட்டு எண்ணில் கடைசியாக வச்சுக்கிடுவோம், உயிர் கெட்டு சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது எண்ணில், உயிர் கெட்டு சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது எண்ணில், ஆன்மாவானது கெட்டு அப்புறம் அது சிவத்தோடு கூடி ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி மறுக்கிறாரு, ஆன்மாவே கெட்ட பிறகு அது எப்படி சிவத்தோடு கூடி ஒன்றாகும் அப்படின்னு மறுக்கிறார். அதான் கெட்டதேல் அணைதல் என்றாம் அப்படின்னு மறுத்தார். ஆன்மாவே கெட்டுவிட்டது என்றால் அது சிவத்தோடு கூடுவது இல்லை, அணைதல் என்றாம் கூடுவது இல்லை மறுக்கிறார். சரி, ஆன்மா கெட்டதுன்னு சொன்னால் தானே அது சிவத்தோடு கூடுவதற்கு வழி இல்லைன்னு ஆயிரும். ஆன்மா கெடாமல் நிற்கிறது ஐயா முத்தியில அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன சொல்றார், நின்றதேல் கேடில்லை அப்படிங்கிறார். ஆன்மா கெடாமல் நின்றால் அப்ப ஆன்மாவுக்கு கேடில்லைன்னா அது சிவத்தோடு ஒன்றாகவும் முடியாது. என்ன இதனால என்ன ஆகுதுன்னா, ஆன்மா கெட்டாலும் சிவத்தோடு ஒன்றாக முடியாது, ஆன்மா கெடவில்லை என்றாலும் ஒன்றாக முடியாது. ஆன்மா கெட்டால் எப்படி ஒன்றாக முடியாது, ஆன்மாவே கெட்டு விட்டது அழிந்து விட்டது என்றால் சிவத்தோடு ஒன்றாவதற்கு ஆன்மாங்கிற பொருளே இல்லை. சரி, ஆன்மா கெடாமல் நின்றதுன்னா ஏன் ஒன்றாக முடியாது, ஆன்மா கெடாமல் நின்றது என்றால் சிவம்னு ஒரு பொருள், ஆன்மான்னு ஒரு பொருள், ரெண்டு பொருளாக பிரிஞ்சுதான் இருக்கும். அப்போ அங்கே ஒன்றாதல் என்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ கெட்டு தான் ஒன்று இல்லையா, ஒன்றாகி கெடத்தான் செய்யும், ஒன்றாகி கெடத்தான் செய்யும். ஆனால் அந்த கேடு என்பது ஆன்மாவே இல்லாமல் போய்விடுவதல்ல, அதுதான் சித்தாந்தம் தரும் விளக்கம், அதை பின்னால் தருவார். இப்போ பிறர் பிற கருத்துக்களை மட்டும் மறுத்து வருகின்றார். பின்னால் அதுக்கு நிச்சயமாக நம்ம விளக்கம் தரப்போகிறோம். இப்போ பார்க்கும், இதில் ஆன்மா கெட்டு சிவத்தோடு கூடும் என்றால் கெட்ட பிறகு கூடுவதற்கு ஆன்மாங்கிற பொருளே இருக்காது அப்படி சொன்னதுனால அப்போ ஆன்மா கெடாமலே நிற்கட்டுமே என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஆன்மா கெடாமல் நின்றால் அப்போ சிவத்தோடு ஒன்றாதல் இல்லை, ஆன்மா சிவன்னு பிரிஞ்சுதான் இருக்கும். அப்போ ஆன்மாவோடு சேர்ந்து அதுக்கப்புறம் கெட்டது என்று சொன்னால் அப்படி வச்சுக்கிடுவோமே, சிவத்தோடு சேர்ந்து, மன்னிக்க வேண்டும், ஆன்மா சிவத்தோடு சேர்ந்து அதுக்கப்புறம் கெட்டது என்று கொண்டால் அப்போ சிவத்தோடு சேர்ந்த பிறகு ஆன்மா கெட்டுவிட்டதுன்னா சிவத்தோடு சேர்ந்ததனால் அனுபவிக்கத்தக்க அந்த முத்தி இன்பத்தினை யார் அனுபவிப்பார்கள் என்று கேட்கின்றார். நீ சொல்லுவாயாக. அப்ப சொன்னார்கள், அப்படி சிவத்தோடு சேர்ந்து கெட்டு போவது தான் ஆன்மாவுக்கே முத்தி என்று சொன்னார்கள். அப்படி சிவத்தோடு சேர்ந்து கெட்டொழிவது தான் முத்தி என்றால் அப்போ ஆன்மா நித்த பொருள் என்று ஆகமம் கூறுவதற்கு இது முரணாகிவிடும் என்று சொல்லி பரிணாமவாதிகளுடைய பல்வேறு கருத்துக்களையும் இங்கே மறுத்துவிட்டார். அடுத்தார் போலத்தான் நீரோடு நீர் சேர்ந்தார் போலன்னு ஐக்கியவாசிகள் சொன்னார்கள். அது சிவபத்தியும் உயிரையும் எல்லா விதத்திலும் சமமாக்கிவிடும், ஆகவே அந்த ஓமையும் பொருந்தாது. ஆக இப்போ நாம சிவஞானசனுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். அரண் கொடுத்து தோன்றுவான் எனல் வேண்டா, பதிகரார் சென்றணையப்படும் மரநிழல் போல முதல்வன் விகாரமின்றி நிற்ப உயிர் தானே பருவஞ்சேர்ந்த வழி ஞானக்கண்ணை பெற்று அரணை தலைக்கூடும் என அமையும் என ஈஸ்வர அதிகாரவாதி மதம் பற்றி கூறின் மரநிழலுக்கு சுதந்திரமின்றி சென்றடைவாருக்கு அச்சுதந்திரம் ஆமாறு போல முதல்வனுக்கு சுதந்திரம் இல்லை, அவனை தலைக்கூடுவதாகிய உயிர்க்கே சுதந்திரம் எனப்பட்டு வலுவா. இனி பரிணாமவாதிகள் உயிர் கெட்டு கூடி அரணடியில் ஒன்றாய்ப்போம் என்பர். கெட்டார் கூடுமாறு இன்மையானும் கெடாது நின்று கூடுமெனின் அவ்வாறு நின்று கூடிய வழி கேடின்மையின் ஒன்றாதல் பெறப்படாமையானும் கூடிய பின் கெட்டதனில் கெட்ட வழி முத்தி வருவதொன்று இன்மையானும் கேடே முத்தியனின் உயிர் நித்தமாதல் செல்லாமையானும். ஒவ்வொன்றுக்கும் எப்படி நம்ம தெளிவாக மறுப்பு, கேடே முத்தியனின் உயிர் நித்தமாதல் செல்லாமையானும் அதுவும் வலுவா. இனி ஐக்கியவாதிகள் நீரிலே நீர் சேர்ந்தார் போல உயிர் அறநடியைச் சேர்ந்து ஒன்றாம் என்பர். நீரும் நீரும் போல முதல்வனும் உயிரும் தம்முட் சமமாதல் செல்லாமையின் அவர் மதமும் அடாது என்பதா. அதனால இதன் மூலம் என்ன சொல்றார், அரண் மலரடிக்கீழ் இருப்பன் அப்படின்னு இந்த சூத்திரத்தில் முடிஞ்சதே, மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டே அரண் மலரடிக்கீழ் இருப்பன். அந்த அரண் மலரடிக்கீழ் இருக்கும் இயல்பு வேறு வேறாக கூறும் அவ்வம் மதங்களை பரிகரித்தவாறு, அரண் மலரடிக்கீழ் உயிர் எப்படி இருக்கும் முத்தி நிலையில என்பதற்கு வேறு வேறாக விளக்கம் சொல்வார்களுடைய கருத்துக்களை மறுத்தருளியவாறு, அதான் பரிகரித்தவாறு, மறுத்தவாறு என்று கூறியிருக்கின்றார். ஆகையினால் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் பொருள் இப்போது பொருள் தெரிந்திருக்கின்றோம், தெரிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை படிப்பது மிக்க பயன் தருவதாக இருக்கும். சென்றனையும் நிழல் போல சிவன் நிற்பன் எண்ணில் சென்று அணையும் அவன் முதலி. இது ஈஸ்வர விகாரவாதிகளை மறுத்தார். வழிப்போக்கர் தானாக மரணிலடை சென்று அடைவது போல பக்குவம் வந்த ஆன்மா தானாக ஞானக்கண்ணை பெற்று சிவபெருமான் திருவடியை கூடும் என்று சொன்னால் ஆன்மாவுக்கே எல்லா சுதந்திரமும், முதல்வனுக்கு ஒரு சுதந்திரமும் இல்லை முதன்மையும் இல்லைன்னு ஆயிடும். சரி, ஆகவே ஈஸ்வர அதிகாரவாதிகள் சொல்வது பொருந்தாது. அடுத்தாற் போல பரிணாமவாதிகள் சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது எப்படி, உயிர் கெட்டு ஆன்மாவானது கெட்டு அப்புறம் சிவத்தோடு கூடி ஒன்றாகி போய்விட்டது என்றார். அப்போ இதை எப்படி மறுக்கிறாங்க, எண்ணில் என்று சொல்வாயானால் கெட்டு அணைதல் என்றான், ஆன்மாவே கெட்டு விட்டதென்றால் அது சிவபெருமானோடு கூடுவதற்கு வழியே இல்லை, அதான் கெட்டு அணைதல் என்றான் மறுத்துட்டு. அப்போ ஆன்மா கெட்டு அப்புறம் சிவபெருமானோடு சேர்கிறதுன்னு சொன்னதனால தானே பிழை வந்துட்டுது. அப்போ ஆன்மா கெடவில்லை, கெடாமலேயே அது சேர்கின்றது என்று சொன்னால், கெடாமல் நின்றது என்றால் அது சிவபெருமானோடு சேராமல் இருக்க வேண்டிதான் இல்லையா. ஆமாம், ஆன்மான்னு ஒரு பொருள் ஆன்மாங்கிற நிலையிலே அது இருந்ததுன்னா அப்பமும் ஒன்றாக முடியாது. இதுக்கு விளக்கம் பின்னால் அருமையாக பார்க்குறோம். சரி, அணைந்து கெட்டதெண்ணில் அப்போ என்னதான்யா சொல்கிறது, ஆன்மா கெட்டு சேரும் அப்படின்னு சொன்னால் கெட்ட பிறகு சேரதுக்கு ஆன்மாவே இல்லைன்னு மறுத்துட்டீங்க, கெடாமலே இருக்கும் ஆன்மா அப்படின்னா அப்போ அது சிவத்தோடு ஒன்றாவதில்லை, முத்தின்னா அது ஆன்மா சிவத்தோடு ஒன்றாகணும், ஆன்மா கெடாமல் நிற்குதுன்னா அப்போ அது சிவத்தோடு எப்படி ஒன்றாகும், ஆன்மாவும் இருக்குது சிவமும் இருக்குது ரெண்டாக இருக்கிறது ஒன்றாக கலக்கவில்லைன்னு ஆயிரும், முத்தின்னா ஆன்மா சிவத்தோடு ஒன்றாகலாம் கலக்கணும் அப்படின்னாங்க. சரியா, அப்போ நான் என்ன தான் சொல்ல, அப்போ சிவபெருமானோடு சேர்ந்து அதன் பிறகு கெட்டது, அணைந்து கெட்டதெண்ணில் அணைந்து சேர்ந்து சிவத்தை சேர்ந்து அப்புறம் ஆன்மா கெட்டது என்று சொன்னார். பொன்றினதில் முத்தியினை பெற்றவரார் புகழ் நீனார். அப்படி சிவத்தோடு சேர்ந்து ஆன்மா கெட்டதுன்னா சிவத்தோடு சேர்ந்து அனுபவிக்கத்தக்க அந்த முத்தி இன்பத்தை அனுபவிப்பவர் யார், புகழ் நீ சொல்வாயாக. அப்போ என்ன சொன்னார், இதுக்கு மேலே என்ன சொல்ல, அப்படி சிவத்தோடு சேர்ந்து கெடுவது தான் யா முத்தி அப்படின்னாங்க, பொன்றுகையே முத்தி அப்படி கெடுவது தான் முத்தி எனில் புருடன் நித்தனன்றான். அப்போ ஆன்மா நித்த பொருள் ஆகமும் சொல்லியிருக்கு, அதுக்கு முரணாக பெறும். இப்போ இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாமல் தான் என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க, ஆகமங்களே ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி சொல்லி ஒன்றுக்கொன்று முரணாக சொல்லும் என்று சொல்லிவிட்டு போயிடுறாங்க. ஏன்னா தனக்கு விளக்கம் காண முடியலை. ஆகவே அதற்கு விளக்கம் அற்புதமாக இதற்கு ரெண்டு பாடல் கழித்து வருகின்றது. இந்த ரெண்டு பாடல்களில் சிவபெருமானுடைய முதன்மை ஆன்மா அவனுக்கு மீளா அடிமை என்ற கருத்து மிக மிக அழகாக வலியுறுத்தப்பட இருக்கின்றன. அந்த ரெண்டு பாடல்கள் முடிந்த பிறகு அப்போ சித்தாந்தத்தில் என்னதான் சொல்கிறாங்க, ஏ முத்தியில் எப்படி இருக்கும், மலர் அரண் மலரடி கீழ் உயிர் எப்படி இருக்கும், கெட்டு இருக்குமா கெடாமல் இருக்குமா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அந்த பாடலில் அருமையாக மிக அற்புதமான பாடல் அது, அதில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆக இப்படி பரிணாமவாதிகள் ஆன்மா கெட்டு சிவத்தோடு கூடும் என்றார்கள், கெட்டால் கூடுவதற்கு ஆன்மாவே இருக்காது மறுத்தோம், அப்போ ஆன்மா கெடாமலே இருக்கும் நாங்கள், கெடாவிட்டால் சிவத்தோடு ஒன்றாகவும் முடியாது, சரி அப்போ சிவத்தோடு ஒன்றாகி அப்புறம் கெடும்னார்கள், அப்படி கெட்டால் முத்தி அனுபவத்தை அனுபவிக்க ஆன்மா வேண்டாமா என்றார்கள். அதெல்லாம் இல்லையா, கெடுவது தான்யா முத்தி அப்படின்னாங்க இல்லையா. ஆமாம், அப்போ ஆன்மா நித்த பொருள் என்பதற்கு அது முரணாகிவிடும் என்று பரிணாமவாதிகளை அனுப்பியாச்சு. அப்புறம்தான் அந்த ஐக்கியவாத செய்வர்கள் வீர செய்வர்கள் வந்து நீரும் நீரும் சேர்ந்தார் போல உயிர் முதல்வன் திருவடியை கூடும் நாங்கள், அது முதல்வனும் உயிரும் சமங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திடும், அதிபதியாகிய முதல்வனோடு ஆன்மாவே ஒரு பொருளாகவே நாம் வந்து கருத முடியாது, அவ்வளவு சிறந்த பொருள் சிவம், சிவத்தோடு ஒப்பிட மிகவும் தாழ்ந்த பொருள் ஆன்மா, அதனால் நீரும் நீரும்னு சொல்லி அந்த சமமாக்கிற ஓமையெல்லாம் பொருந்தாதுன்னு அவர்களையும் மறுத்துவிட்டார். ஆக இனி வரக்கூடிய பாடல்களிலே சிவபெருமானுடைய முழு முதன்மையினையும் கூறி எடுத்து கூறி அதன் பிறகு சைவ சித்தாந்தமூர்த்தி என்னதான் சொல்கின்றது, எப்படித்தான் அந்த ஆன்மா அரண் மலரடிக்கில் இருக்கின்றது, கெட்டு இருக்கின்றதா கெடாமல் இருக்கின்றதா, நீரோடு நீர் சேர்ந்தது போல என்று சொன்னால் அப்போ எதை மாதிரி, எல்லாத்தையும் மிக அற்புதமாக சொல்லக்கூடிய அந்த பாடலையும் ஆக அந்த எஞ்சியுள்ள மூன்று பாடல்களையும் வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இதுகாரம் இன்றைய சைவ சித்தாந்த ஞானசாத்திர சிந்தனைக்கு குருவருள் பாடித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியின் மனமொழி மேகலாலே பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சாத்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் திரு சிற்றம்பலம். கயிராய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர்மை ஞான பானுவாகி குஜிராறும் பொழில் திருவாவிடு துறைவாள் குருநமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ திரு சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.